நாம் 16 மாதங்களுக்கு பின்பதாக தொடர்ந்த ஒரு பயணத்தை இன்னைக்கு முடிக்க போறோம். ஐசாய 53 அதிகாரத்தில் கடைசி செய்தி இன்னைக்கு நம்முடைய பகுதியும் அற்புத அற்புதமான பகுதி. பல சத்தியங்கள் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முழு பகுதியும் ஒரு 5 பாகத்துல நம்ம மனசுல பிரிச்சுக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது ஆரம்பிக்கிறதே 52 அதிகாரம் 13-15 வரைக்கும். யெகோவா தன்னுடைய தாசனை காணும்படிக்கு, நோக்கி பார்க்கும்படிக்கு எல்லோரையும் அழைக்கிறார். அங்கதான் ஆரம்பிச்சிருக்க என்னென்னவோ யோசிச்சுட்டு என்னென்னவோ கவனம் சிதறல. நீங்க இதோ என் தாசனை பாருங்கள். அவர்களைத்தான் இருக்குது, அவரை பாருங்கள். ஏன் பார்க்க வேண்டும் என்றால் அவர் வந்து நான் ஆயத்தப்படுத்த நான் நியமித்த ஒரு தாசர். ரெண்டாவது அவர் வெற்றி சிறந்த தாசர். ஏன் அவர் எழுப்பப்பட்டு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டு மகா உன்னதமாய் உயர்த்தப்பட்ட தாசர். அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய எடுத்துக் கொள்ளப்பட்டு பரலோகத்தில் எல்லா நாமத்தோட உயர்ந்த நாம் கூட்டினதை பற்றி அவர் பேசுது. மூன்றாவதாக அவர் மிக தீவிரமான பாட அனுபவிக்கிறதா. அவருடைய முகம் கூட மனித முகமா இல்லாத மாதிரி, அது மனித முகமாதிரி தெரியாத அளவுக்கு அவர் பாட அனுபவித்திருக்கிறார். அதுக்கு அவர் பார்க்கணும். நாலாவது காரணம் அவருடைய உலகளாவிய ஊழியம். தேசங்களை அவர் தெளிப்பார். தேசங்களை அவர் தெளித்து எல்லா தேசங்களையும் நீதியாக அவர் நான் நியமித்திருப்பார். ஆனா யோசிக்க முடியுமா, மூணே வசனங்கள்ல ஒரு ஹெலிகாப்டரல் வியூ மாதிரி, ஒரு ஏரியல் வியூ மாதிரி இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் அவருடைய எல்லா பணியும் 3 வசனத்துல ஐசாயா அடக்கி இருக்கிறார். 52:13-15 வரைக்கும் இயேசுடைய முழு அடையாளமும் அவருடைய ஊழியமும் அது அடக்கி இருக்கிறத பார்க்கிறோம். 2வது பகுதி 53:1-3 வரைக்கும் என்ன பார்க்கிறோம்னா, சோகமான மெஜாரிட்டி மக்கள் அவரை விசுவாசிக்காத சோகத்தை அவர் அங்க காட்டுறாரு. இந்த பகுதியை ஒரு சோர்பான கேள்வியோடு ஆரம்பிக்கிறது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவர் யார்? ஆண்டவரே, இவ்வளவு பெரிய யெகோவான்னு சொல்றீங்க, இவன் டாக்டர்னு சொல்றீங்க, அவரை நம்புறவங்க யாருமே தெரியல, நம்புறவங்க இல்லையே. அநேக பேர் இவரை நிராகரிக்கிறாங்க. ஏன் நிராகரிக்காங்க? அன்னைக்கும் நிராகரிக்காங்க, இன்னைக்கும் நிராகரிக்கிறாங்க. பைபிள் இயேசுவை ஏன் நிராகரிக்கிறாங்க? அது காரணம் அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை நாங்கள் பார்க்கும் போது அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லை. அவரை பார்த்தா ஒன்றும் என்டர்டைனிங்கா, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் மாதிரி, பிலிம் ஸ்டார் மாதிரி ரொம்ப என்டர்டைனிங்கா இல்லையே, விரும்புற மாதிரி இல்லையே அவர். அதனால அவர் அசத்தை பண்ணப்பட்டவரும், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பால் அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டோம், அவரை எண்ணாமல் போன. அவரெல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற அளவுக்கு உலகம் இவ்வளவு பெருசா இருந்தால் இவரு, அவர் ஆளே இல்லைன்னு உலகம் நினைக்கிறாங்களே. என்ன ஒரு சோக அவிசுவாசம் இந்த உலகத்துக்கு. ஏன் அது காரணம் என்ன? அவர் பார்க்கும் போது ஒன்றும் பெருசா தெரியல, அட்ராக்டிவ் அப்படியே ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நெப்போலியன், ஹிட்லர், முசோலினி மாதிரி இல்லையே, அந்த மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி கிராண்டா இல்லையே, அதெல்லாம் இப்படியோ ஒரு வேலையா இருந்தாரு. 3வது பகுதி 4-6 வரைக்கும் இந்த தாசன் ஏன் இவ்வளவு தாழ்ச்சியான கோலத்தை எடுக்கணும் என்பதை விளக்கும்படி காரணங்களை சொல்லுகிறார். 4வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். 5வது வசனம், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆற்றினை அவர் மேல் வந்தது, அவருடைய கலந்துகளால் குணமானோம். நாம் எல்லோரும் ஆடுகளை போல் வழி தப்பி திரிந்து அவன் அவன் தன் வழியே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஏன் இப்படி இவ்வளவு காட்சி கோலம்? அவ்வளோ பெரியவன் எவ்வளவு கோலம் எடுத்தார் ஏன் தெரியுமா? இந்த அடிமை கோலம் ஏன் தெரியுமா எடுத்தாரு? நம்முடைய சாபக்கேடான நிலையிலிருந்து நம்மளை மீட்பதற்காக. அதை விளக்கி காட்டுறாரு. நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல் விழப்பட்டது. மனுஷர்கள் அவர் அடிக்கணும், உதைக்கணும், சபிக்கணும்ன்ற கோலம், மனிதர்களால் அடி வாங்குற அளவுக்கு அந்த அடிமையின் கோலம் அவர் எடுத்தாரு. ஏன்? நம்மளை மீட்கணும் என்பதற்காக அப்படின்னு அவர் விளக்குறாரு. அடுத்ததாக 4வது பகுதி, இப்படி ஒரு கோலத்தை அவர் கட்டாயத்தோடோ ஒரு நிர்பந்தத்தோடோ எடுக்காம தானா முன்வந்து சுய விருப்பத்தோடு எடுத்தார். ஏழாவது வசனம் சொல்லுது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்பட்டு கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயக்கத்திற்கு முன்பதாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார். இதெல்லாம் நாலு பாகம் சொல்ற அவர் அவர் பார்க்கிற ஒரு கடவுள் கூப்பிடுறது, அவரை எக்கச்சக்கமான மக்கள் நம்பாம இருக்கிறது. அவன் ஏன் அந்த அடிமை கோலத்தை எடுத்தார், அந்த அடிமை கோலத்தை எவ்வளவு தானா முன் வந்து எடுத்தாரு சொல்லி முடிச்சு கடைசி பகுதி அற்புத கிராண்ட் பினாலேன்றான். கடைசி திராட்சை ரசம் தான் ரொம்ப டேஸ்டா இருக்குன்ற மாதிரி எல்லா ஆறுகளும் போய் எப்படி ஒரு எல்லையற்ற கடவுளை சேர்ந்தோ இந்த சத்தியங்கள்லாம் கொண்டு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு பகுதியில் அவர் முடிக்கிறார். 10-12 வரைக்கும் இதான் ஐசாயாவுடைய சுவிசேஷம். அது எப்படி முடியுதுன்னா ஒரு உடன்படிக்கையின் பாஷையில முடியுது. அதிர்ச்சி வரும் விதத்துல என்ன சொல்லுதுன்னா, யெகோவாகிய தேவன் கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமானார்னு புரியப்பட்டார். இயேசு கிறிஸ்து சிறுவையில வாடு அனுபவிக்கும் போது, வேதனை அனுபவிக்கும் போது கடவுள் நம்ம கோவப்பட்டார், அப்புறப்பட்டார், அதப்பட்டார் நம்ம நினைக்கிறோமா? இல்ல, அவர் அப்படி செய்வதற்கு கடவுள் பிரியத்தோடு அது செஞ்சார். அவரே அதை பிரியத்தோடு செய்வார். மக்களே, உங்களை நான் காப்பாற்ற விரும்புறேன், என் குமாரன் ரட்சிக்க விரும்புறேன், நசுக்கிறதுல நான் காட்டுற பாரு, எதையே உடைஞ்சு அதை வேண்டாம் விருப்பம் நான் செய்யல, பிரியத்தோடு செய்யல. உங்களை ரட்சிக்கிறதுக்கு நித்திய ஆணையை நான் எடுத்திருக்கிறேன். அவர் முழுக்க பிரியப்பட்டார், அவரை பாடுக்கு உட்படுத்தினார், அவருக்கு குமாரனுக்கு ஒரு நிபந்தனையை போட்டார். என்ன? 10வது வசனத்துல வந்து அவர் ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்கும்? ஆசீர்வாதங்களால் எடுத்து போடுறாரு. அவர் தமது சந்ததியை கண்டு இழுத்த நாளாய் இருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு சுத்தி ஆவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். 12வது வசனம் போன வாட்டி பார்த்தோம், அநேகரை, அது 2வது பாகம் வந்து, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இதான் அந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதி வந்து கடைசியில ஒரு வெற்றிகரமான பாஷையில முடியும், கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வதுன்ற பாஷை. போன வாட்டி நான் உங்களுக்கு விளக்கின இயேசு கிறிஸ்துவின் வெற்றி உலகத்திலேயே சிறந்த வெற்றி, உயர்ந்த வெற்றி அதுதான். அதுக்கு நாலு காரணங்கள் நான் சொன்னேன், அவருக்கு ஞாபகம் இருக்கணும். அதுல பெரிய வெற்றினா என்னங்க இருக்கணும்? முதலாவது மிகப்பெரிய சத்ருகளுக்கு விரோதமா அந்த வெற்றி இருக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் பிசாசையும் உலகத்தையும் சாத்தானியும் நரகத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார். அது எந்த சாதனத்தின் மூலமாய் ஜெயித்தாரு? நினைக்க முடியாத சாதனை. எத்தனை வானவத்தை வச்சு ஜெயித்தாரு? தன்னுடைய ஒரே மரணத்தினால் ஜெயித்தார். மூன்றாவது, அந்த வெற்றியினால் வருகிற அந்த சத்துருக்களை முற்றிலுமா நிர்மூலமாக்கினார். எந்த அளவுக்கு நிர்மூலமாக்கினார்னா, அந்த சத்துருக்களை குடித்து தன்னுடைய அடிமை நாய்களாக, தன்னுடைய ராஜ்யத்தின் பரப்புதலுக்காக, விருத்திக்காக அவங்களை பயன்படுத்துகிற கருவியாக, அடிமைகளாக்கிட்டார். இங்கிலீஷ்ல சிறைப்பிடித்தவர்கள் சிறையாளிகளாக தன் ராஜ்யத்துல பயன்படுத்துறார். கடைசியாக அந்த வெற்றி, சிறந்த வெற்றி, ஏன் அதனால வருகிற வெற்றி, அதனால வருகிற கொள்ளை வந்து நித்தியமா அனந்தம் கொடுக்கக்கூடிய வெற்றி. உலகத்துல வந்த கொள்ளைகள் எல்லாம் பார்த்தோம்னா, அசிரியர் ராஜ்யம் வெற்றி, பாபிலோன் ராஜ்யம் வெற்றி, பர்சியா, கிரேக், ரோமன், இதெல்லாம் இன்னைக்கு யாரும் நினைச்சு பாக்குறாங்களா? அவங்களுடைய கொள்ளைகள் என்ன, அவங்களுடைய வெற்றிகள் என்ன? எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள், ஆண்கள், பெண்கள் அவங்க ரத்தத்தை சிந்தி எத்தனையோ பேரை கொண்டு குவிச்சுதான் அவங்க ராஜ்யங்களை கட்டி வெற்றி பெறந்தாங்க. ஆனா இவர் மாத்திரம் செஞ்ச வெற்றி, யாருடைய ரத்தமும் சிந்தாம தன் சொந்த ரத்தத்தை சிந்தி எத்தனையோ பேருடைய ரத்த உயிர் ஆத்மாவை காப்பாற்றுகிற வெற்றி. அந்த ராஜ்யங்களெல்லாம் நினைச்சு பார்த்தா இன்னைக்கு அருவருப்பு தான் அவங்க செஞ்சதெல்லாம். எத்தனை பேரை கொண்டு குவிச்சிங்கான்னு வேதனை வருது, எத்தனை பேர் அநியாயம் செஞ்சீங்க. ஆனா இவருடைய வெற்றி, இவருடைய வெற்றியின் கொள்ளை தன்னுடைய மக்கள் இந்த உலகத்திலும் சரி நித்தியமாக அனுபவிக்கக்கூடிய, நினைச்சு நினைச்சு பார்த்து அனுபவிக்கக்கூடிய வெற்றி. அதைத்தான் இன்னைக்கு நினைக்க வந்திருக்கோம். உலகத்துல பண்ண பெரிய வெற்றிகள் இல்ல, அவங்க செஞ்சாங்க அதை செஞ்சாங்க, அருவருப்பு நினைச்சு பார்த்திருக்கோம். அவங்க வாழ்ந்தா இவன் வாழ்ந்தா, இவரு வாழ்ந்த வாழ்க்கை பாருங்க, இவருடைய மரணத்தை பாருங்க, இவருடைய மரணத்தினால் வந்த கொள்ளையை நம்ம அனுபவிக்கிறவங்க, அதனோட பெனிஃபிஷரிஸ், அதனோட அனுபவிக்கக்கூடியவங்க நம்ம தான். நம்ம மாத்திரம் இல்ல, பரலோகம் எல்லாம் நிச்சயமா. என்ன பாட்டு, பரலோகத்துல ஒரு பாட்டு கேட்குது, ஆட்டுக்குட்டியானவருக்கு பாத்திரம் ஏன், ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டும் தன்னுடைய ரத்தத்தினால் நம்மளை மீட்டுக் கொண்டார். அவருடைய வெற்றி சிறந்த வெற்றி, நிச்சயமெல்லாம் பாடக்கூடிய வெற்றி. அந்த உடன்படிக்கையில குமாரன் தன்னுடைய நிபந்தனையை முடிச்சுட்டார், குற்ற நிவர்த்தி பலியாக நீ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், அதைத்தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். அதை செய்து முடிச்சு இப்ப இயேசு கிறிஸ்து அடி அவமானத்தில் இருக்கிறார், மனிதர்கள்லாம் துப்பப்படுற இல்லை இல்லை, மிக உயர்ந்த மகிமையில் இருக்கிறார். அவருடைய கொலையை பிதா பங்கிட்டு கொடுக்கிறார். பிதா அவரை உயர்த்தின உயர்வுக்கு நம்மளால பாஷை கிடையாது, அதை விளக்குறதுக்கு நம்மளால கற்பனை கிடையாது, அது விளக்குறதுக்கு. உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து எவ்வளவு மகிமையில இருக்கார், நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா, எவ்வளவு உயர்வான மகிமை அவருக்கு இருக்குன்னு நமக்கு தெரியுமா. அளவிட முடியாத மாட்சிமையும் உயர்ந்த தன்மையில அவர் இருக்கிறாருங்க. அவர்கிட்ட யாராவது துணிச்சலா வந்து கிட்ட வர முடியுமா, அவருடைய மகிமையும் மாட்சியமும் எவ்வளவு மகிமை பிதாக்கு கொடுக்கப்பட்டு, எல்லா நாமத்தை விட நாமம் கொடுக்கப்பட்டு, எல்லா அதிகாரத்தை விட அதிகாரம் கொடுக்கப்பட்டு, பரலோக சேனையெல்லாம் அவர் புகழ்றதுதான். அந்த 24 மூப்பர்ல பழையப்பாடுல இருந்து சபையும் புதிய பாடுல இருந்து சபையெல்லாம் அவருடைய கிரீடத்தெல்லாம் அவர் பாதத்துல போட்டு அவரை புகழ்றதுதான். அந்த சராசரத்தின் ஆலேலூயா துதி கன எல்லாம் அவருக்கு செலுத்தப்படுகிறது. எல்லா ஆடம்பரம் பிரம்மாண்டம் மகிமை அவருக்கு முன்னாடி தாங்க இருக்குது. வானத்திலையும் பூமியும் சகலாதிகாரமும் உள்ள தேவனாக அவர் மேல இருக்கிறாருங்க. எல்லா கொடாக்கொடி தேவத்துடர்கள் துதிக்கிற மகிமையில் அவர் இருக்கிறார். உலகளாவிய புகழ் மகிமை அவருக்குத்தான். அவர் எல்லாம் காணப்படும்படிக்கு அவருடைய இரண்டாவது மகிமையில் அவருடைய மகிமை வரும்போது, இப்ப நம்ம காணல, ஆனா விசுவாசிக்கிறவர் எல்லா மகிமையோடும் மேல இருக்கிறார். எல்லா துரைத்தனங்களோட அதிகாரங்கள எல்லா மகிமை நாம அவருக்குத்தான். ஆனா ஒரு நாள் அவருடைய மகிமை காணப்படும் போது என்ன ஆகுது, வானத்திலையும் பூதகத்திலையும் பூமியின் கீழேயும் எல்லாம் முழங்காலும் முடங்கும், எல்லா நாவுகளும் அவர்தான் கர்த்தர் என்ற அறிக்கை அது காணக்கூடிய விதத்துல வரப்போகுது. இன்னைக்கு நம்ம அதை பார்க்கல, ஆனா நீங்க நம்புறீங்களா, அவர் உயர்ந்த மகிமையில இருக்காரு. நம்மளால கற்பனை பண்ண முடியாது, அளவிட முடியாத மாட்சிமை மகிமையில இருக்கிறவர் இயேசுதாங்க. அதை நம்புறோமா? ஏன் கேள்வி என்ன, எதுக்கு அவ்வளவு பெரிய மகிமை அவர் கொடுக்கப்பட்டுச்சு, எதுக்கு அவ்வளவு உயர்வாக அவர் உயர்த்தப்பட்டுச்சு, அவரை நம்புகிறவர்களுக்கு ஏன் இவ்வளவு சலுகைகள். சில நேரங்களில் நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா, நான் என்ன செய்த ஆண்டவர் போய் என்னை ரட்சித்து இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு, பரலோகத்துக்கு நான் என்ன பண்ணித்தான் போய் பரலோகம், எனக்கு என்ன இதெல்லாம், ஏன் யாரு பண்ண புண்ணியம் அப்படின்னு இல்லைங்களா, யாருடைய புண்ணியத்தினால எனக்கு இது வருது, எத்தனை ஆசீர்வாதம் எவ்வளவு கேடெல்லாம் செஞ்சிருக்கேன், டக்குனு மன்னிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி எனக்கு யாரு பண்ணது, ஏன் அவருக்கு அவ்வளவு பெரிய மகிமைன்னா, ஐசாயா அவருடைய அதிகாரத்தை முடிக்கும் போது அதுக்கு 4 காரணங்களை சொல்றேன், சிலுவையினுடைய 4 வெற்றி காரணங்கள் இல்லைங்களா. ஏன் அவர் அவ்வளவு உயர்வா உயர்த்தப்பட்டிருக்கிறார், ஏன் தன்னை நம்புகிற மக்களுக்கு அத்தனை பெரிய பாக்கியம், இந்த உலகத்துல ரட்சிப்பின் பாக்கியம் மாத்திரம், அவர் வரும்போது அவருடைய மகிமையில இவர்களுக்கு பங்கு, அவரோடு நாமளும் பங்கு மகிமைப்பட போறோம், இதெல்லாம் எதற்காக, 4 காரணங்கள். 12 வசனத்துல இங்கிலீஷ்ல 2 பாகத்துல வரலாம், தமிழ்ல வந்து முன்னாடி 4 காரணங்கள். 1st காரணம், அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, 2 அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, 3 அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார், அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம், இத்தனை பெரிய மகிமை, இத்தனை பெரிய புகழ்ச்சி, இத்தனை பெரிய கொள்ளையின் ஆசீர்வாதங்கள், நிச்சயம் இல்ல, இதான் ஏன் கொடுக்கிறாரு? இந்த நாலு காரணம், அந்த காரணங்களை நாம் பயன்படுத்தி கவிஞர்களுக்கு நம்ம மனிதர்களை ஆயத்தம் பண்ணுவோம். முதலாவது காரணத்தை யோசித்து பாருங்க, இது நிமித்தம் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்று ஊற்று. நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லுது, பாவம் செய்த ஆத்மா மரிக்க வேண்டும். பாவத்தை நிவர்த்தி செய்யணும்னா ஒரே வழி வலி. எல்லா யூத கலா வரலாற்றிலையும் ஆண்டவர் திருப்பி திருப்பி அவங்களுக்கு உணர்த்தினது என்ன? ரத்தம் செஞ்சுதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அது நியாயப்பிரமாணத்துல மாத்திரம் இல்ல, மனுஷனுடைய மனசாட்சியிலையும் ஆண்டவர் அது எழுதி இருக்கிறார். ஏன்னா எந்த ஊருக்கு, எந்த கலாச்சாரத்துக்கு, எந்த காட்டு ஊர்ல எல்லாம் போனீங்கனாலும் கோபப்பட்ட தெய்வ குற்றத்துக்கு பலி கொடுக்கணும்னு எப்படி எங்க மனுஷருக்கு தெரியுது? எங்க ஊருக்கெல்லாம் நான் அப்போ ஞாபகம் இருக்கு, 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போவேன், இப்ப கூட போனீங்கன்னா ஒருத்தரும் ஒரு பைபிள்ல ஒரு பேஜும் படிச்சது இல்லை, தவம் கொடுப்பாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு பலி கொடுப்பாங்க. எந்த ஏன் பலி கொடுக்குறாங்க? எங்க இருந்து அவங்களுக்கு தெரியுது பலி கொடுக்கணும்னு? இல்லைங்களா, இப்போ புராணங்கள்ல வேதாத்துல அதெல்லாம் பலி, மகாபலி, அந்த அஸ்வமேத ஆட்டு மாடு பலி கொடுக்கணும்னு அவங்க போட்டிருக்கு. எங்க வந்துச்சு அவங்களுக்கு எல்லாம்? ஏன்னா ஆண்டவர் மனசாட்சியில் எழுதி இருக்கிறாரு, குற்ற நிவர்த்தி பாவ நிவர்த்தினா உயிர் பலி இல்லாம அது நடக்க. ஆனா எல்லாரும் விட பெரிய மகாபலியான இயேசு கிறிஸ்து தான் தான் பாவிகளுக்காக குற்ற நிவர்த்தி பலியாக வந்து மறித்தார். அது ஐதாய பாருங்க, எவ்வளவு கண்ணத்தே உரித்த பாஷை வந்து இவர் யாரும் அப்படி அவர் மாதிரி சொல்ல முடியாது. அவர் தம்முடைய ஆத்மா, அவர் செத்தார்னு போட்டிருக்கலாம்ல, என்ன போட்ட, தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். கரெக்டா, மரணத்தில் ஊற்றி ஊற்றி. அந்த ஊற்றின்றது வந்து நாலு காரியத்தை குறிக்குது. முதலாவது அது வந்து ஒரு சுய விருப்பத்தோடு வந்து ஊற்றினது குறிக்குது. ரெண்டாவது அது ஆழ்ந்த ஆராய்ந்த தீர்மானத்தோடு செய்ததை குறிக்கிறது. மூணாவது அது உண்மையான பலியை குறிக்கிறது. நாலாவது அது பரிபூர்ணமான பலியை குறிக்கிறது. நான் உங்களுக்கு காட்டுறதாக, முதலாவது அது தானா முன்வந்து எந்த விதமான கட்டாயமும் இல்லாம செய்த பலி. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய பலி ஒரு துணி கட்டாயமோ இல்லை, அவசியமோ இல்லை. ஒரு ஊற்றி தயக்கத்தோடு கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றினது இல்லை. ஊற்றின்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு பக்கத்தை எடுத்துட்டு அதை எப்படி ஊற்றுறாங்க பாருங்க, தாராளமா ஊற்று. அப்படியே ஊற்றினார்கள் உயிரை, தன் ஆத்மாவ ஊற்றினார். கொஞ்சம் கொஞ்சமா தயக்கத்தோடு குடிக்கலாமா வானவான் இல்லை, ஊற்றி. அது எப்படி ஊற்றினார்? எல்லாரும் ஊருக்கு செத்தது யோசிச்சு பாருங்க. நீங்களும் நான் இப்ப நான் உங்களுக்காக சாடுறேன்னு நினைக்கிறேன், சாக மாட்டேன், ஒரு சாப்பிடுறேன்னு நினைச்சுக்கிறேன். என்னைக்கோ ஒரு நாள் உயிர் போகணும், இன்னைக்கு போகுது. இயற்கை கொடுக்க வேண்டிய கடன் கொஞ்சம் சீக்கிரமே இஎம்ஐ கட்டிட்டு அவ்வளவுதான் சரிங்களா, ப்ரீ க்ளோசர் ஆயிடுச்சு, சீக்கிரமே கட்டி விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் நான் சாகணும். ஆனா ஏற்கு அப்படி இல்லை, அவங்களுக்கு அது நம்ம புரிஞ்சிருந்தது இல்ல பாருங்க. அவர் தெய்வமாக மனிதனாக ஜீவாதிபதியா தான் இருந்தார். அவருக்கு சாக வேண்டிய அவசியமே இருக்கல. ஒரு மனுஷனா இருந்தாலும் தெய்வமா இருந்ததுனால அவர் சாக வேண்டிய அவசியமே இல்லை. மனிதர்கள் அவருக்கு செஞ்ச கொடுமையினால அவர் இறந்து போகல. அது தெளிவாக யோவான் 10:17 சொல்ற, ஒரு மனிதனும் என் உயிரை என்னிடத்துல எடுக்க முடியாது, அது நானான விடல. அவர் ஊக்குனால ஊத்த வேண்டிய அவசியம் இல்லாத ஜீவாதிபதி தன்னுடைய உயிரை ஊத்திட்டாரு. ஊத்தி எப்படி வருது? அதுலதான் அதனுடைய அழகே அதிசயமே இருக்கு. 100% கொஞ்சம் கூட தயக்கல்லாம ஊத்துனது, மனப்பூர்வமாக கொடுத்து ஊத்துனது. ரெண்டாவது அது ஆழ்ந்த ஆராய்ந்த அறிவோடு ஊத்துனது, தீர்மானமாக. பழைய பாட்டுல லைபேஷன் வந்து ஆன பலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேவியராகமோ யாத்ராமோ 37:16 வசனத்துல எல்லாம் பான பலியை நீங்க பண்ணும்போது அந்த பலி அப்படியே ஊத்தணும், சந்தோஷமா ஆண்டவருக்கு மனப்பூர்வமா கொடுக்கிற ஊத்தணும். அதை வந்து அந்த பான பலியை எதுல ஊத்தணும்? அந்த ஜார்ஸ் அந்த வெசல்ஸ் எல்லாம் தங்கத்துல பண்ணியிருக்கணும். தங்கத்துல அந்த பான பலியை பண்றது ரொம்ப ஜாக்கிரதையா, இவ்வளவுதான் மிக்சர், அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா சிந்திச்சு பண்ணணும். ஊத்தி என்னும் போது அந்த வார்த்தையை கைதாக பயன்படுத்துறார். கிறிஸ்து வந்து ஒரு போர்வீரர் வந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டு என் தேசத்துக்காக சாக போறேன்னு சொல்லி ஒன்னும் தெரியாம இதெல்லாம் கண்டு ஓடி போய் போர்ல போய் அங்கே இப்படி ஆயிடுச்சு நான் இதெல்லாம் தெரியாது பாம்பெல்லாம் உள்ளான்னு அப்படி போகல. அவருக்கு சிலுவை மரணத்தினால என்னென்ன நடக்கும்னு எல்லாம் ஆராய்ந்து சிந்தித்து சகலமும் அறிந்து சிந்தனையோடு தீர்மானமா எல்லாம் எனக்கு வரும்னு ஒரு துளியும் அறிஞ்சுக்கிட்டு தான் வந்தார் ஊத்தினார். இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சு வந்தது. அதனால ஆழ்ந்து ஆராய்ந்து முழு அறிவோடு அவர் ஏற்கனவே அதை திருப்பி திருப்பி வலியுறுத்தினார். நான் பெற வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அதை பெறும் வரைக்கும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். தெரியும் அவருக்கு நெருக்கப்பட்டார். ஊத்தும் போது ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தோம்னா நிச்சயத்துல இருந்தே அவர் ஊத்திக்கிட்டு இருந்தார். ஏன்னா உலக தோட்டத்துக்கு முன்னதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அடிக்கொட்டி நிச்சயத்திலிருந்தே தெரியும். ஊத்தி ஊத்தின்னு கடைசியில ஊத்தி நிச்சயத்திலிருந்தே வந்து இந்த உலகத்துல தன்னையே ஊத்திக்கிட்டு இருந்த தேவன் சிலுவையில வரம்பு முழுமையாக தன்னிலை எல்லாத்தையும் ஊற்றிட்டு முடிந்ததுன்னு சொல்லி தன் ஆவியை விட்டார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தை ஊற்றி விருப்பத்தோடு பூரண விருப்பத்தோடு எந்த விதமான தயக்கம் இல்லாம பூரண அறிவோடு மாத்திரம் அது உண்மையா செய்யப்பட்டது. என் ஆண்டவர் எது எனக்காகவோ உங்களுக்காகவோ மறுத்தது ஒரு கட்டுக்கதை இல்லை, கற்பனை கதை இல்லை. வரலாற்று உண்மை சரீர பிரகாரமாக அறிக்கூறிய பிரகாரமாக உண்மையான வழி அவர் அனுபவித்தார். நம்ம யோசிக்கிறோமா என்ன கதையா புராணம் அது உண்மை வழி இல்லை. ஆக்சுவலா சொல்ல போனா உங்களுக்கு எனக்கும் தெரியாத அளவுக்கு வழி பாவத்துல உங்க உணர்வோ எங்க உணர்வோ மனசாட்சியில் கடினப்பட்டிருக்கு. பாவத்தினால வரக்கூடிய கோர என்னன்னு பாவம் அறியாத சுத்த ஆத்மா பாவம் செய்யாத ஒரு சரீரத்துக்கு என்ன நடக்கும்ன்றது உங்களால என்னால யோசிக்கப்பட முடியாதுங்க. அவருக்கு என்னங்க நடந்திருக்கும், பாவமே தெரியாது, பாவமே அறியாதவராச்சே. அந்த பாவத்தினால வருகிற குற்றத்தை அவர் எப்படி சமாளிச்சிருப்பார், அந்த பாவம் அவர் மேல சுமத்தப்படும் போது அவர் வந்த வலி வேதனை எவ்வளவு உண்மை. ஆயிரம் தடவை நம்ம அனுபவிச்சிருந்தா அதை விட ஆயிரம் தடவை உணர்வு புரியல. ரொம்ப டெலிகேட், ரொம்ப சென்சிட்டிவ் அவர். அவர் வந்து சாதாரண இல்லை, நம்ம கடினப்பட்ட நமக்கு அது புரிஞ்சிக்க முடியாது. அந்த பாவத்தின் பார்வையை பார்த்த உடனே ரத்த வேர்வு அவருக்கு வந்தது. முகம் கூட மனித முகமா இல்லாம மாறி போச்சு. என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்குதுன்னு பெயின், அது சும்மா கவிதை கிடையாது, உண்மையை வழி அனுபவிச்சாங்க. தங்க உடம்புல வார்ல அடிக்கும் போது உடம்பெல்லாம் பிச்சுக்கும் போது உண்மையான வழி. ஒரு சின்ன கத்தியில கட் பண்ணிக்கிட்டா என்ன சொல்றீங்க அந்த வழி அவருக்கு எப்படி இருக்கும். வழி வழி அனுபவிக்கிற தேவன் ஆண்மையில குத்தி ஈட்டியில குத்தும் போது அதெல்லாம் உண்மையான வழி. நீங்களும் நானும் அனுபவிக்க முடியாத வழி. எத்தனை பேர் ரத்த சாட்சி எவ்வளவு கொடுமையா எரிக்கப்பட்டாலும் இயேசு அனுபவிச்ச வழிக்கு ஒருத்தர் கிட்ட கூட வர முடியாது. அதை பரிதவிக்க உங்க வழி எனக்கு தெரிஞ்ச ஆண்டவன் யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. பூரணமான வழி தன்னை பூரணமாக தலையிலிருந்து கால் வரைக்கும் பாவத்துல சீர்கட்டு போன நம்மளை நீக்கணும்னா உடம்புலயும் ஆத்மாவும் எல்லாம் பாவத்தில் சீர்கள் ஒவ்வொரு அணுவும் பாவத்துல பாதிக்கப்பட்டு சீர்கட்டு போச்சு. அவர் தலையிலிருந்து ஆத்மா வரைக்கும் சரீரமும் ஆத்மாவும் ஒவ்வொரு அணுவும் சித்திரவதை அனுபவிக்க வேண்டியதா இருந்துச்சு. அவர் அனுபவிச்சாருங்க, முழுமையா ஊற்றினாருங்க, முழுமையா அனுபவிச்சார் தன் ஆத்மாவை ஊற்றி. சங்கீதம் 22 நமக்கு சொல்லலையா, நான் தண்ணீரை போல் ஊற்றுந்தேன், என் எலும்புகள் எல்லாம் கவிழ்ந்தது, என் இருதயம் மெழுகு போல் உருகிச்சது, எல்லாம் உயிர் சாரம் உள்ள இருக்க ஆத்ம எல்லாம் உருகி போயிட்டு இருக்குது. கீ சிலுவையில நமக்காக அப்படி வந்தாரே பாருங்க. ஏராளமாக அபரிவிதமாக பொழிந்து நமக்காக தன் உயிரை ஊற்றுவது தேவன். அவருடைய அன்பை நம்ம என்ன சொல்றது, மனப்பூர்வமாக பூரணமாக உண்மையாக ஊற்றுவது தேவன். இன்னைக்கு நம்ம கம்யூனியனுக்கு வரோம், இந்த வசனத்தை கொஞ்சம் உணர்வு பூர்வமா சிந்திச்சு வருவோமா? அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி மரணத்தில் நினைச்சு பாருங்கன்னு சொல்றாரு. நினைச்சு தான் பாருங்க, நினைச்சு பாருங்க, அதே நினைச்சு பாருங்க. கம்யூனியனுக்கு போன இன்னைக்கு நல்லா நினைச்சு ஆழமா நினைச்சு பாருங்க. மரணத்தின் மூச்சுனா என்ன? ஆனா ரெண்டு மனசுல நம்ம வச்சுக்கணும். எவ்வளவு பெரியவர் தேவத்துவத்தின் சகல் தன்மையில் உள்ள பெரிய தேவன் அவரு, அங்க இருக்கிறார் அவ்வளவு பெரிய தேவன். நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது, கற்பனை பண்ண முடியாது. உயர்ந்த மகத்துவம் கனமும் மகிமையும் பொருந்தியவர். இந்த என்ன கேவலம், எவ்வளவு கேவலம். தனக்கு எந்த அவசியம் இல்லாம அந்த அளவுக்கு தன்னை இறக்குனதுக்கு நம்மனால அவருக்கு எந்த நன்மையும் ஏற்பட போறதோ மகிமையும் சேர்த்தப்பட போறதில்லை. ஆனா அந்த அளவுக்கு வந்ததுக்கு ஒரே காரணம் ஒரு சுத்த அன்பு. இந்த நேரம் என்னால வச்ச பெறவோ அன்புதான் நினைச்சு பாரு. அன்பர் அப்படி இருக்காரு. மரணத்தில் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல காட்டக்கூடியது மனிதர்களாக மிகப்பெரிய அன்பு. தன் நண்பருக்காக மறிப்பதுதான் அவர் சொல்றாரு. ஆனா நமக்காக மறுக்கணும் என்ன? அவருடைய நண்பர்களா? சத்ருக்கள், சத்த நாய்கள்னு கூட சொல்லலாம். அந்த தகுதி அக்கறது நமக்காக அவர் மறிக்கிறதுனால. ஆகவே சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கம்யூனியன் வரும்போது அந்த திராட்சை ரசம் ஊத்தி அந்த கப்புல நமக்கு போடப்பட்டிருந்தால அந்த ஊத்துற காட்சி நமக்கு என்ன ஞாபகப்படுத்துது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்துல தன் ஆத்துமாவையே ஊற்றிட்டே ஒண்ணு கூட தன்னுடைய உடம்புல நாடியில இருக்கிற ரத்தம் எல்லாம் கற்பனை புள்ள கோபம் படிச்சு ஊத்திட்டாருல. அவர் அன்ப காட்டுறதுக்கு, அவர் நமக்கு மனதை நீக்குறதுக்கு, நம்ம ஆத்துமாவையே ஒழுங்கி வரும்படிக்கு நம்முடைய சுயநலமான மனதை, என் வீடு, என் குடும்பம், என் கஷ்டம், என் பிறகு நாளைக்கு என்ன பண்ணுவேன், என் உடம்பு என்று கவுத்துட்டு நம்முடைய மனசை உயர்த்தி நம்முடைய இதயத்தை காலை பண்ணி இந்த அன்பு கொஞ்சம் பார்ப்போமா? இவ்வளவா என் அன்பு கூர்ந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. எப்பத்தான் இதை வச்சு நம்ம மேல வரப்போறோம்? இந்த சுருக்கு நான் இருந்தேன், என் கஷ்டம், நாளைக்கு என்ன செய்ய போறோம், மண்டே இதே தான் யோசனை. அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் மாறிந்த கடலான ஸ்நேகம் தெரிகிறது. என் ஆத்மாவை மரணத்தில் உனக்காக ஓட்டினேன். எந்த காரணமும் இல்லையே. பியூர் லவ், பியூர் லவ். இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த திராட்சை ரசத்தை ஊற்றுறதை பார்க்கும்போது அவருடைய அன்பு விசுவாசத்துல நம்ம பார்க்கணும். இந்த அன்பை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் அந்த அன்பை நினைச்சு பார்த்து உருகணும் தான் அவருடைய விருப்பம். அன்போடு நம்ம வரணுமே கம்யூனியனுக்கு. நினைச்சு அப்படி வந்திருக்கிறீங்களா? அதெல்லாம் நினைச்சு யோசிச்சு வந்திருக்கிறீங்களா? உங்களே அதே சுருக்கின எண்ணங்களோடு வந்திருக்கிறீங்களா? நம்ம இதுல கொழுந்துச்சு எரிய அளவுக்கு அவர் அன்பு நம்மளுக்கு பண்ணணுமே அப்படி வந்திருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து நம்ம ஸ்தேயமாக விருப்பத்தோடு மனப்பூர்வமாக தன்னை ஊத்தினார்னா நம்ம யோசிச்சு பாருங்க. இந்த அந்த ஒரு வார்த்தை நம்ம இதயத்தை ரத்தரங்கமா ஆக்குது. யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம எல்லாம் விசுவாசிகள். நீங்க கிளாஸ்க்கு வந்துருக்கீங்க, நீங்க ப்ரேயர் பண்றீங்க, பைபிள் படிக்கிறீங்க, பாணிக்கை பண்றீங்க, சுயதேசி யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படி கொடுக்குறீங்க? இயேசுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள், இயேசுடைய சபைக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் எப்படி செய்யணும்? மனப்பூர்வமாக எனக்காக தனியே ஊட்டி கொடுத்த ஆண்டவருக்கு நான் என் இருதயத்தை ஊட்டி செய்யறேன். அந்த மரியா போய் அவர் கண்ணெல்லாம் தண்ணி வந்தார்கள். அந்த தரு பருமல கயிறத்தை எடுத்து ஊத்துறா. ஏன்னா உதயத்தை ஊத்துறா மனசு. யாரும் அவருக்கு சொன்ன கட்டாயம் இல்ல. ஒரு விருப்ப மனசோடு செய்யறமா செய்யறீங்களா? நீங்க தாவீது வந்து தன் ஞான குமாரனுக்கு ஒரு புத்திமதி சொல்றாரு. ஒன்னு என்ன ஆகும்? 28:9 காலமே கர்த்தரை அறிந்து கொண்டு அவரை உத்தம உள்ளத்தோடு முழு இதயத்தின் பக்தியோடு விருப்பமான மனதோடு சேரி. ஏன்? அவர் எல்லா மனிதர்களுடைய இதயங்களையும் எண்ணங்களையும் திட்டங்களையும் ஆராய்ந்து அறியக்கூடியவர். கடவுள் வந்து வெளிப்பிரகாரமா ஐயோ நீ சாட்டுக்கு போன என்னப்பா பண்றதுன்னு வர்றது அவருக்கு கொஞ்சம் கூட விரும்புறது. ஐயோ எனக்கு ப்ரேயர் பண்ணணும்னா என்ன பண்ண? ஐயோ அதெல்லாம் அவருக்கு தேவை கிடையாது. எதேசிய பதவியை பார்த்து திட்டினாரு. நீ வர ஞாயிற்றுக்கிழமை ஜபம் பண்றன்ற எல்லாம் பல்ல கடிச்சுட்டு பண்ற. உன் முதல் அன்பு போயிடுச்சு, எதுவுமே தேவையில்லை. நீ மனம் திரும்பலன்னா நான் உங்க துப்பி போடுவேன். மனப்பூர்வமான அன்பு உங்ககிட்ட இருக்கா? இயேசுக்கு ஊற்ற அன்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க. இயேசுக்கு சபைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மன விருப்பத்தோடு விருப்பத்தோடு செய்யறதுதான் ஆண்டவர் பிரியப்படுறாரு. அதை ஏற்றுக்கொள்ற அப்படிப்பட்ட சேவையை தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா வரங்க தேர்த்துக்கு ஆண்டவர் தான் ஜெபம் பண்றேன். பல்ல கடிச்சிட்டு வெளிப்பிரகாரமா ஒரு சடங்கு செய்யற மாதிரி அது விருப்பம் இல்லை. அவருக்கு கிறிஸ்து தன்னையே விருப்பத்தோடு ஊற்றினாரா? உங்க இதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க, எப்படி இருக்கு உங்க இதயம்? ஓய்வு நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான நாளா? ஐயோ சண்டே வந்துருச்சு, இப்ப காலையில போனேன் நான் ஒரு பார் ஜபம் ஒரு கஷ்டம், பைபிள் படிக்கிறது ஒரு ரொம்ப கஷ்டம், ஐயோ இப்ப இந்த வருஷம் வேற கேலண்டர் ஃபினிஷ் பண்ணுன்றது ரொம்ப கஷ்டம், என்ன செய்யுது தியானம்ன்றது? ஐயோ அதெல்லாம் நம்மளால முடியாது, சபாய்க்கு ஒரு கடமை. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா இயேசு அவருடைய கம்யூனியன்ல வருது அவர் விரும்புறது இல்லை, யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க பின்வாங்கின நிலைமையில இருக்கீங்க. ஏசு தன்னுடைய ஊடுருகிற கண்ணில் அவங்க இதயத்தை பார்க்க முடியும். நீங்க வந்து வேணும் அப்பம் விட்டு அப்படியே வந்து கம்யூனியை பிறந்து வந்து அவர் விருப்பப்படுறதில்லை. உன் இதயம் எப்படி இருக்கு, இதயம் எவ்வளவு அன்பு இருக்கு, அப்படி மனம் திரும்பாம அப்படி வந்து நீங்க கம்யூனியை நிறுத்தீங்கன்னா அது ஆண்டவருக்கு விருப்பம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு விருப்பத்தோடு ஊர்த்துன தேவனாச்சு. இப்பேற்பட்ட தியாகத்தை என்ன கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம அத்தனை மகிழ விட்டு என்னையே வெறுமையாக்கி உனக்கு ஊசி உனக்கு ஒரு மீட்ப வாங்கி கொடுத்து அதை நினைச்சுப்பான்னு வர நீ காட்டுற நன்றி இதுவா? வேண்டாவிற்பா வந்து அறகுறை இதயத்தை வந்து ஒன்னும் கூட ஆயத்தம் இல்லாம எந்திரிச்சு வந்து தூக்க கலக்கத்துல வந்து உட்காந்து நீங்க எடுக்கிற கம்யூனியன் என்ன கம்யூனியன் இதான் நீ காட்டுற நன்றியான ஒரு கேட்பாரு முட்டாளு. யாருக்கு வேற இப்படிப்பட்ட கம்யூனியன் மனம் திரும்ப இல்ல நான் சிக்ஷிப்பேன், கம்யூனியன் கிளாஸ் இதுல வருதுல்ல அவங்க நான் சுத்தி போயிருக்கேன். இயேசுவை எதிராக நிற்கிறவங்க நீங்க யாராவது இருந்தீங்கன்னா, இயேசுவை இன்னும் நம்பாதவங்க நீங்க யாராவது இருந்தீங்கன்னா, இப்படி ஊர்த்தி காமிச்ச அன்புக்கு நீங்க என்னங்க பதில் கொடுக்குறீங்க? அவரை நிராகரிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் நீங்க யோசிச்சுப்பாரு. ஏன் உங்களுடைய இதயம் ஊர்த்தி ஓடுது, எதுல ஓடுது? சரீர இன்பங்களையோ உலக இச்சைகளையோ ஆசை உலக காரியம் வந்தா ஓடுது, டிவி வந்தா போதும் அதே நேர கணக்குல அதுல நேரம் அதே ஓடுது. ஆசைகள்ல இச்சைகள்ல இன்பங்கள்ல சின்ன பிள்ளைகளுக்கு டிவி போட்டா போச்சுன்னா பிடிக்கிறது இல்ல. அந்த மாதிரி சீப்பான உலக இன்பங்கள் ஆசைகளுக்கு அதுக்கெல்லாம் ஓடுறீங்க. இவ்வளவு தெய்வீக அன்ப காமிச்சு ஏற்று மேல ஒரு உணர்ச்சி வராதாங்களுக்கு கேட்டு பாருங்க. ஏற்று மேல ஒரு ஆசை உங்களுக்கு வராது. டிவி தான் முக்கியம், உலகத்தான் முக்கியம், சாப்பிடுறதா முக்கியம், உலக இன்பங்கள் தான், இச்சைகள் தான் முக்கியம், அதெல்லாம் ஆசை. அதே மன மகிழ்ச்சி ட்ரிப்புக்கு போனோம்னா அதே ஆசை. அதுக்கு ஏற்றுடைய அன்புல என்ன உணர்ச்சி உங்களுக்கு இருக்கு? உலகத்திலேயே தான ஆசை. எப்போ உங்களுக்கு புத்தி தெரியும் உங்களை பத்தி? நீங்க எப்போ வெக்கப்பட போறீங்க? ரட்சிப்பப்பத்தான் ஆரம்பிக்கிறது. என்னை பத்தி வெக்கம், எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, ஒரு மனசாட்சி இருக்குல்ல, இதுதான் தப்பு இதுதான் கரெக்ட்னு தெரியுமா? எத்தனை காலம்தான் மிருகம் மாதிரி உலக இன்பங்களுக்கு சாப்பிட்டோமா பார்த்தோமா தெரியும் அது இது உலகத்துக்கே ஓடணும். என் மனசாட்சி இதெல்லாம் இயேசுடைய அன்பை நான் மதிக்காம இருக்கிறேனே, இன்னும் கூட அவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறேனே. இந்த தெய்வீக அன்பு இன்னைக்கு அவர் கூப்பிடுறாரு, உனக்காக என்னை ஊக்கி இருக்கிறேன், நீ வரமாட்டியா? என்ன நம்ப மாட்டியா? ஏன் உலகத்துக்கு பின்னாடியே ஓடுற? விசுவாசம்னா என்ன தெரியுமா? நம்ம மனசு அவர் மேல ஊற்றி இருப்பான், ரட்சிக்கிற விசுவாசம் என்னமே ஆண்டவரே நீங்க தான் இருக்க. இவ்வளவு என்ன அன்பு செஞ்சவங்க யாரு பாட்டுல வருது, வலிவீரத்தில் சிலுவையின் அன்பை கண்டு விரைந்து ஓடி வந்தேன். இந்த மாதிரி அன்பு யாரும் செஞ்சதில்லாத மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டு என் ஆசை என் இது அப்பா அம்மா மதிக்கிறது இல்ல, ஒன்னும் மதிக்கிறது இல்ல, யாரு மிருகம் மாதிரி அவங்க எனக்காக செஞ்ச அன்பு என்ன மாற்றி சாண்டுகிறேன் விரைந்து அவர்கிட்ட வருவீங்க. அவங்க இருந்து இப்ப ஊர்த்து இல்லைன்னா உங்களை தான் நம்புவேன், நீங்க செஞ்ச பணியைத்தான் நம்புவேன். அதாவது விசுவாசம் ரெண்டாவதாக இந்த பகுதி பாருங்க, அவர் என்ன செஞ்சாரு? தன் ஆத்மாவை ஊர்த்துனது மாத்திரம் இல்ல, என்னவும் பண்ணிருக்கிறாரு. அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு பயங்கரமான காட்சி அதுல இருக்கு. எந்த அளவுக்கு தான் நம் பாவங்களுக்காக மறித்தாருன்னா, அக்கிரமக்காரர்னு ஒரு சென்சஸ் எடுத்தாங்கன்னா அந்த பேர்ல அவர் பேரும் போட்டுக்கிட்டாரு. நானும் அவர் அக்கிரமக்காரர்னு போட்டுக்கிறேன் பாருங்க. ஆனா அவர் அப்படியா அவர் யாருன்னு யோசிச்சு பாருங்க. ஐயோ பரிசுத்தர் 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 தேவதூதர்கள் ஓய்வில்லாத நிச்சய வரைக்கும் புகழக்கூடிய பரிசுத்தர் ஆச்சாரு. அவர் ஆவியாகி ஆவின்றது தேவதூஷன், தேவதூஷன் ஒரு விதத்திலையும் பாவம் ஒரு உருவத்திலையும் உணர்வுலையும் வடிவத்திலையும் அவர்கிட்ட இல்லவே இல்லையே. அவர் தரத்துல மாசற்ற தரத்து, அவருடைய இயற்கை தன்மையில பரிசுத்த பரிபூர்ண தன்மை, அவர் வாழ்க்கையில ஒரு பாவமும் ஒருத்தரும் பார்க்கல. எபிரேயர்ல சொல்ற மாதிரி பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாற்று இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகி இருக்கிறவருமாய் இருக்கிறார். ஆனா என்ன சாட்சி, இந்த வசனம் என்ன சொல்லுது? அவரை பாவி என்று எண்ணப்பட்டாருன்னு இல்லை, என்ன சொல்லுது? அக்கிரமக்காரரில் ஒருவர், டிரான்ஸ்கிரஸர். உங்களுக்கு டிரான்ஸ்கிரஸர்னா என்னன்னு தெரியுமா? கடவுளுடைய கோட்டை மீறி 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 எல்லாம் கடந்து கடவுளுடைய கற்பனை உடச்சி 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 அவன் ஆளே அப்படித்தான். காலிலிருந்து எந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் அவன் வாழ்க்கையே என்ன, கடவுளுடைய கற்பனைகளை மீறவன், மீறி போறது மீறி போறது அப்படின்னு அவர் எண்ணப்பட்டார். கடவுளுடைய கற்பனையில உடைத்தவன், அது இயற்கையா அப்படி மாறி போன ஆள். எங்க எண்ணப்பட்டாரு? ஐயோ, அவருடைய ஊழியம் எல்லாம் அவர் எண்ணப்பட்டாரு. மனுஷர்கள் எண்ணப்பட்டார். முதலாவது பெருந்தனிவார குடிகார பாவிகளுடைய நண்பர் சமாரிதர் சமாரிதர். அவர் எப்படி திட்டினாங்க இல்லைங்களா? பேய் பிடிச்சவர். எப்படி எல்லாம் சொன்னாங்க? பிசாசு பேய்களுடைய பிரபு பெல்சிபர். அவருக்கு எப்படி இருக்கும்? உங்களை திட்டினா நீங்க நல்லா சிரிக்கீங்களா? பேயின்னு உன்னை யாரும் திட்டாங்கன்னு கெட்ட வார்த்தை திட்டினா சிரிக்க. நமக்கே நம்ம திட்டணும், ரொம்ப திட்டம் வாங்கணும் நம்ம. நமக்கே அப்படி இருந்தா எல்லா கனமும் மகிமையும் பொருந்தி பரிசுத்த பரிசுத்தர்னு எண்ணப்படுறதுக்கு அவருக்கு தன்னெல்லாம் எப்படி ஃபீல் ஆயிருக்கும்? அதெல்லாம் பேசுறது ஷார்ப்பா இருக்கும். நிந்தன்றது தன்னுடைய விஷத்தை எல்லாம் அவர் மேல கத்துச்சு. அக்கிரமக்காரர்களாக எண்ணப்பட்டு அவர் விசாரணையில கூட்டு வந்து எல்லா பாவங்களையும் அவர் மேல என்ன போய் காட்சிது. குற்றங்கள் கடவுளுக்கு விரோதமா செஞ்சாரு, தேசத்துக்கு விரோதமா, ஆலயத்துக்கு விரோதமாக செஞ்சாரு, ஜனங்களை ஜபத்திருக்கிறார். இவரு தன் தலைவர்களே இவருக்கு மோசமான மரணத்தை கொடுக்கணும்னு சொல்லி ரோமர்களுக்கு ஒப்பு கொடுத்தாருல்லே. அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார். இவர் தான் எல்லாருக்கும் நீதிபதி. ஆனா உலக மனிதர் நீதி சபையில இவர் அக்கிரமக்காரராக எண்ணப்படுறதுக்கு தன்னை தாழ்த்திக்கிறார்கள். கடைசியில் அந்த வசனம் இதை நிறைவேறது. தீர்க்க தரிசனம் ஒரு சிலுவையில் அழைக்கப்படும் போது பக்கத்துல ஒரு திருடன் கொலகாரன், இந்த பக்கத்துல ஒரு திருடன் கொலகாரன் தீவிரவாதி, நடுவுல இவங்க எல்லாருக்கும் தலைவர் இவர் தான் அப்படின்னு அந்த மார்க்கில் லூக்கால சொல்லப்படுது. அந்த வசனத்தை தான் நிறைவேறார். அக்கிரமக்காரனையும் ஒருவராக எண்ணப்படுறார். ஆனா நீ யோசிச்சு பாக்குறீங்களா எவ்வளவு கொடுமை? ஏன்னா ஒரு மனுஷன் தான் எவ்வளவு சுத்தமோ எவ்வளவு நிரபராதியோ அந்த அளவுக்கு அவனுக்கு சன்மானத்துக்கும் அவனுடைய மரியாதைக்கும் கலங்கம் வந்து அவனால தாங்க முடியாதுங்க. பெண்கள் நீங்க இருக்கிறீங்க, பெண்கள் தன்னுடைய கற்பை பத்தி மரியாதையை பத்தி கணத்தை பத்தி ஏதாவது கொஞ்சமாவது உணர்ந்துக்கிற ஒரு பெண், அதை பிடிச்சி வேர்ச்சிகளுக்கு நடுவில் நிற்க வச்சு பேஜ் ஃப்ரெண்ட் பேஜ்ல உங்க போட்டோ போட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? தேசிகள் அவங்கள ஒரு ஒரு பெண்ணாக போட்டா எப்படி இருக்கும்? எண்ணப்பட்ட தேசிகளில் நான் ஒண்ணு எண்ணப்பட்ட எப்படி இருக்கும்? இல்ல இருக்க ஆண்கள் கொஞ்சமாவது மரியாதை இருக்கிறவங்க கொலகாரங்க ரேட்டு திருடர்கள் அவங்களுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் பேஜ்ல உங்க பேர் உங்க போட்டோ போட்டிருக்கிறாங்க, அவங்கள ஒருத்தன் போட்டிருந்தா எப்படி இருக்கும்? நம்ம கலாச்சாரத்துல மானம் மரியாதை தோஷம்லாம் ரொம்ப பார்ப்போம் இல்லைங்களா? சில பேர் குடும்பத்தோடு சர்க்குள்ள பண்ணிக்கிறது இல்ல. மானம் போன பிறகு எதுக்கு இந்த உயிரோடு இருக்கணும்? மரியாதை போன பிறகு எப்படி இந்த உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நமக்கே அவ்வளவு சன்மானம் இருந்தா எவ்வளோ கண்ணியம் பொருந்தி அவருக்கு எப்படி இருக்கும்? அக்கிரமக்காரே இந்த அளவுக்கு தன்னுடைய ஆத்மா ஊற்றுனதுமா தன்மானத்தையே நமக்காக ஊற்றிட்டாருங்க. அக்கிரமக்காரர்கள் எண்ணப்பட்டார். அதெல்லாம் பொறுமையா தடித்த தேவன். ஆனா மனுஷர்கள் எவனா எண்ணலாம். ஆனா பிதா வாங்கிய தேவன் தன்னுடைய பிதாவே அவர் என்ன பண்ணாரா? அக்கிரமக்காரர்களின் ஒருவராக எண்ணப்பட்டார். ஐதாய நமக்கு என்ன சொல்ற? அவரை நொறுக்க யாரையுமே கைவிடுவதில் கோபாக்கியமையும் குணாதிசயங்கள் அவருடைய கோபம் நீதி அவருடைய எல்லா பயங்கரமும் ஊத்து ஊத்து நம்ம குமாரன் மேல ஊற்றுனது காரணம் என்ன தெரியுமா? இந்த நாட்டின் தூதர் சொன்னார், இந்த உலகத்திலேயே பெரிய அக்கிரமக்காரன் மாதிரி தன்னுடைய குமாரன் அவர் நடத்தினார். உலகத்திலேயே பெரிய பாவியாரு இயேசு தான் அப்படிங்கிற மாதிரி சிலுவையில பார்த்து அவரை எண்ணப்பட்டார். என்ன கொடுமை! இந்த லவுக்கள் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டாரு. அதிசயத்துல அதிசயம் ஏன்? சில பேர் இந்த காலத்திலயும் சில பெரிய போதகர் நம்ம ஊர்ல இயேசுடைய கிருபாதார பலிய நம்புறது, அவர் நம்ம பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி தீர்த்துக்காரு, நம்ம பாவங்களுக்கு தண்டனை இல்லை நம்புறதுல சிறப்பா சரிங்களா. அவங்களுக்கு தந்திரமா பேசுவாங்க, நம்ம கண்டுபிடிச்சிருக்கு கஷ்டம். ஒரு கேள்வி அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும், நம்ம இயேசு சாகவே வேண்டிய அவசியம் இல்லாத சாகாம உள்ள தேவன் ஏங்க செத்தாரு. அவங்க கொடுக்குற பதில் அவர் பரலோகத்துக்கு போகணும்னு கேட்டார். பரலோகத்துக்கு போனா அப்படிப்பட்ட பாடுல நம்மள மாதிரி பாடுல மனுஷன் எலைஜாவே ரதத்துல கூட்டு போனவர், அப்படி ஏசுவ கூட்டு போயிட முடியாது? ஏன்னா எடுத்துக்கிட்டார், அதை எடுத்துக்க முடியாது, ஏன் சாகணும்? ரெண்டாவது, ஏன் அவர் அக்கிரமக்காரன் இங்க என்னப்பட்டார்? மனுஷன் என்றது இருக்கட்டும், கடவுள் ஏன் என்னப்பட்டார்? அதுக்கு ஒரே ஒரு காரணம், அடுத்த பகுதியில் அதே வசனத்துல வந்து, ஏன் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. இதுதான் ஒரே சுவிசேஷம். இவரை அக்கிரமக்காரராக என்னப்பட்டார்னா, இவர் வந்து தந்த உடன்படிக்கையில பிதாவே அக்கிரமக்காரர்களுக்காக நான் நீக்கமா அவர்கள, அதனால அவர்கள் அவர்களுக்குல என் பேர சேர்த்துருங்க. ஏன்னா அவர்கள் போல நான் போய் அவர் என்னை தாழ்த்தி அவர்கள் இடத்தை நான் எடுத்துக்கிட்டு அந்த அக்கிரமக்காரர்களை உயர்த்தி நான் நீதிமான்களை ஆக்கணும் என்பதற்காக, அவருடைய அக்கிரமங்களை நான் சுமப்பதற்காக அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு எவ்வளவு பரிசுத்தர், எப்படி எண்ணப்பட்டாரு, அவருக்கு எப்படி இருந்திருக்கும் தன்மானம், கனம், அவருடைய உள்ளம் என்ன வெம்பி இருக்கும் யோசிச்சு பாக்குறோமா? நமக்கே ஒரு மரியாதை, கேவலமா பேசிட்டாங்க, நம்மள அக்கிரமா பாத் பேசிட்டாருன்னா தூக்கம் கூட வருது இல்ல நமக்கு. அவருக்கு எப்படி இருந்திருக்கும், என்ன அன்பு காட்டாருங்க. என்னை மீட்பதற்கு ஏசு கிறிஸ்து மெய்யாகவே நம் பாவங்கள், நம் தண்டனை மாத்திரம், நம்ம பாவங்களையும் தன் உடம்புல சுமந்தார். எந்த அளவுக்கு தன் பாவத்தை சுமந்தார்னா, தானே பாவி ஆயிட்டார், தானே பாவமாயி, சாரி பாவி இல்ல, தானே பாவமாகி அந்த பாவம் தன்னை எந்த விதத்திலையும் கலகப்படுத்தாம அந்த பாவத்தை பரிகாரம் பண்ணுபடுத்தி தன் பாவமாய் மாறி சிறுவையும் தோன்றினார். அப்படி குற்றத்தையும் தண்டனையும் அவர் வாங்கினார். நாம் தவிக்கப்பட்டிருந்தோம், அந்த பாவத்தை அவர் மேல வாங்கிட்டார். நம்ம தலை மேல தேவ கோபாக்கி இருந்துச்சு, இன்னும் உழுவுல. அவர் என்ன பண்ணாரு, அந்த தேவ கோபாக்கியை நம் தலை மேல இருந்து எடுத்து அவர் உடம்புல உழுவ வச்சுக்கிட்டாருங்க, அவர் உடம்புல அதை அனுபவிச்சார். முழுமையாக நம் பாவத்து குறித்த தேவனுடைய நீதியின் தண்டனை தன் உடம்புல வாங்கி அனுபவிச்சு மறித்தார். அநேகருடைய பாவங்களை தானே சுமந்தார். அநீதி உள்ளவர்களுக்காக நீதிபர் மறித்தார். கடவுள் வந்து இதெல்லாம் அதுக்குரிய உலகத்தில் இன்ஃபியூட்டேஷன் அப்படின்வாங்க, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மாதிரி எடுத்து அவர் மேல போட்டது வந்து நம்ம பார்க்க முடியல இல்லைங்களா. அவர் செஞ்சது இருள், ஆனா அதெல்லாம் ஒரு அடையாளம் காட்டும்படிக்குத்தான் மனிதர்களையோ மனிதர் கொடுமைகளையோ மனிதர்கள் செய்கிற அட்டூழியங்களையோ சித்தாசிரிய அட்டூழிய வெளியில அவர்கள் உடம்புக்கு நடந்த அட்டூழியம் பயங்கரங்கள்லாம் என்ன தெரியுமா, 10,000 மடங்கு ஆவிக்குரிய உலகத்துல அவருக்கு நடந்த கொடுமைய அடையாளமாக கண்களில் காணும்படிக்கு காட்டுற அடையாளம். ஆவிக்குரிய உலகத்துல அவருக்கு என்னென்ன நடந்திருக்கும், உங்க பாவமோ என் பாவமோ சுத்தியமெல்லாம் சுமக்க முடியாத எத்தனை கோடி மலைகளுடைய பாரம் அது மனசாட்சியில, அந்த பாரமும் அவர் மேல இறக்கிட்டாரு. உங்க பாவம் ஏற்கனவே எண்ணி முடியாத அதனோட அளவு, கடல் அளவுக்கு இல்லேற்ற கடல் அளவுக்கு அத்தனை பாவங்கள் அவர் மேல இறக்குனாரு, சுமந்தாரு, அவர் உடம்புல அந்த பாவங்களை சுமந்தாரு. அதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்கல, அதை பார்க்கறதுக்கு ஒரு சாம்பிள் மங்கலான அடையாளம் தான் அவர் வெளியில் நடந்து அகோரது. பாருங்க, இது வந்து ஒரு டெஸ்டினேஷன், எத்தனை உலகத்தின் சில இடங்கள்ல வருது, இது என்ன போட்டிருக்கு, அநேகருடைய பாவங்கள், அநேகருடைய பாவங்கள். சில பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து வந்து உலகத்துக்காக மதித்து எல்லோருக்கும் ஒரு சாத்தியத்தை ஏற்படுத்தினார், ரட்சிக்கப்படுறாங்க நீங்க வாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற 99 சபைகள் அதெல்லாம் நம்பு இல்ல, அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் மறித்தார். யாருக்காக அவர் மறித்தாரோ அவர்களை நிச்சயமாக ரட்சிப்பார், நிச்சயமாக அவங்க பரலோகத்துல சேர்ப்பார். ஏன் உடன்படிக்கையின் கண்டிஷன் ப்ராமிஸ் என்ன, உன் திசை நீ காண்பாய், நீ கண்டு அவர்களை திருப்தி அடைவாய், நிச்சயமா அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. யார் யாருக்கெல்லாம் இயேசு மறித்தார், அதனாலதான் அநேகருடைய பாவங்களை அவர் சுமந்தார். இன்னைக்கு நம்ம எடுக்கிற அந்த பிரெட் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துது? இயேசுடைய சரீரம் ஞாபகப்படுது. இயேசுடைய சரீரம் நம் பாவங்களுடைய தண்டனை எல்லாம், நம் மேல் வர வேண்டிய கோபாக்னிகள்லாம் வாங்கி உறிந்து அதை உடம்புல அனுபவித்த சரீரம். இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சில நேரங்களில் நமக்கு எல்லாம் சொர்ணம் கெட்டு போகுது. ஆரம்பத்துல பாவின்றது ரொம்ப உணர்வு இருக்கும். ஒரு சில நேரங்களில் ஆவியானவர் தாவீதுக்கு உணர்த்தின மாதிரி 51வது சங்கீதத்துல நம்ம விசுவாசிகளாக செய்யற பாவங்களை நம்ம முன்னாடி வச்சாருனா எவ்வளவு பெருமை, எவ்வளவு அகந்தை, எவ்வளவு அகங்காரம் உனக்குள்ள இருக்கு, எவ்வளவு பொறாமை, எவ்வளவு பொருளாத்த உனக்குள்ள இருக்குது எல்லாம் வச்சு எவ்வளவு ஆண்டவர் நீ கோவப்படுத்துற, சத்தியத்துக்கு விரோதமா பாவம் செய்யற, எவ்வளவு மோசமா பின்வாங்கின நிலையில ஜெபிக்கிறதுல, வேசப்படுத்துறதுல, பரிசுத்தாவிய துக்கப்படுத்துற, சப கடமைகளை ஒழுங்கில்ல, பெருசான் டிராமா பண்ணிட்டு தான் எல்லாம் காமிச்சாருன்னா நம்ம தலை கூட நிமிட முடியாது. சரிமா, தலை கூட நிமிட முடியாது. எல்லாம் நமக்கு உணர்த்தினாருன்னா அந்த நேரத்துல ஆரம்பத்துல பாருங்க மாதிரி ஒரே இடம் நம்ம ஓடக்கூடிய இடம் அது தெரியுமா? சிலுவை நிடங்க. எனக்கு சில நேரத்தில் போய் கெட்டியா சிலுவையை பிடிச்சிக்கலாமான்னு இருக்கும். அங்கதாங்க நமக்கு ஆறுதல், அங்கதாங்க இறைப்பாரு, அங்கதான் அவர் அதெல்லாம் சுமந்து முடிச்சாரு, எல்லாத்தையும் நமக்காக சுமந்து முடிச்சாரு. என்ன இன்னைக்கு ஒரு குற்றமும், எத்தே பெரிய குற்றம்னா நான் செஞ்சிருக்கேன், அந்த தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் குற்றம் காட்டக்கூடிய யார், ஏன், எவ்வளவு பெரிய குற்றமா இருக்கட்டும், அதை விட எல்லா பெரிய குற்றமும் அவர்தான் வாங்கிக்காருங்க. அவருமே அதை சாத்திக்காரு, அதை வாங்கிக்கிட்டாரு. எவ்வளோ கேவலம், சன்மானத்துக்கு எவ்வளோ வேதனை ஏற்பட்டாலும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. ஏன் என் பிள்ளைகள் மேல ஒரு குற்றமும் வரக்கூடாது என்பதற்கான அர்த்தம் வாங்கினாரு. அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். அவர் என் பாவங்களுக்காக மறித்து பாடுபட்டதுனால் இன்னைக்கு என் பாவங்களுக்கு ஒரு தண்டனை வராது. சிலுவையின் நடவடி கலைப்பாரு. I am free. நியாயப்பிரமாணம் நிறைவேற்றியாச்சு. தேவனுடைய நீதி திருப்தியாச்சு. என்ன தேவன் என் மேல கோபம் ஆயிட்டார். I am free. நாங்க காஸ்பல் இந்த காஸ்பல் தாங்க எல்லா ஊருக்கும் சொல்லணும். இந்த கள்ள போதலும் பரிசெயர் போதலும் எல்லா மக்களை பாரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த காஸ்பல சொல்றோம். இயேசு பாவத்தை எல்லாம் பரிகாரம் செய்து முடிச்சுட்டார். இதை பார்க்கணுமே, நமக்கு நிலங்கள உணர்வு இருக்கிறது இல்லை. ஒருவேளை ஒரு போதகர் சொன்னார், ஒரு விசுவாசிக்கு நரகத்தின் ஒரு ஒரு காட்சி அவனுக்கு கிடைச்சிட்டா போதும். நரகம் இயேசு யாருக்காகலாம் மறிக்கலையோ அவங்களுக்கு வரப்போற தண்டனை என்னன்னு ஒரு காட்சி நமக்கு கிடைச்சிட்டா போதும். உங்களுக்கு அந்த கஷ்டங்களை பார்த்து இந்த கஷ்டம் விசுவாசம்னா ரொம்ப கஷ்டங்களை பார்க்கறது. வரப்போற நித்தியத்தை, வரப்போற வாழ்க்கையை நினைச்சு பாரு. என்ன விசுவாசி ஆண்டவர் யாருக்காக மறிக்கலையோ அவங்க வரப்போற தண்டனை யோசிச்சுப்பாரு. ஏன் எப்படியெல்லாம் சொல்லுது, அக்கினிக்கல், வெறி இருள், பிசாசுகளோடும் பேய்களோடும் அறியாத அக்கினியில அழுகையும் பற்கடிப்போம், அந்த புழு சாவது இல்லை. எத்தனை வேதனைகள் நிச்சயமாக இருக்க போதே அதில் ஒரு காட்சி நமக்கு கிடைச்சிட்டா போதும். லாசரஸ் மாதிரி உடம்பெல்லாம் பொண்ணு இருந்தார், நன்றியோட அவர் கொடுத்த ரட்சிப்புக்கு வாழ்க்கையெல்லாம் அவருக்கு சேர்ந்து செஞ்சுக்கிட்டு நமக்கு அந்த உணர்வே இருக்கிறது. எதுல இருந்து காப்பாத்திருக்காரு, எத்தனை பெரிய நரகத்துல இருந்து நம்ம காப்பாத்திருக்கிறார் தெரியுமா? பொங்கி வராத நன்றி நமக்கு எங்க அந்த நரகத்தை காமிச்சா தெரியும். இப்போ அப்போ போய் புத்திருக்க போறோம், நல்லா நரகத்தை பார்த்து அப்போ அதுவே இதுல இருந்தா காப்பாத்துறீங்க. இப்போ விசுவாசத்துல நம்ம நினைச்சு புரிக்க கூடாது, எவ்வளோ பெரிய நரகத்துல இருந்து நம்ம காப்பாத்துறீங்க, போய் வேகம் ஆண்டவன் அந்த நரகாடி நரகங்கள சிறுவேல வாங்கி அதற்காக காப்பாத்துறீங்க. அவருக்கு ஸ்தோத்திரங்க, அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக அதோடு நிறுத்துறாரா அவரு, அன்பரே விட்டுருங்க, எங்களை காப்பாத்தி விட்டீங்க. இல்ல, கடைசியாக என்ன செய்யறாராம், அக்கிரமக்கார காரணத்தாக வேண்டி கொண்டது நிமித்தம். அவர் ஆத்மாவை மரணத்துல ஊத்துனது மாத்திரங்க, பாவிகளோடு தன் நன்மானத்தை எல்லாம் ஊத்தி எல்லாத்தையும் வாங்கினது மாத்திரங்க. அநேகருடைய பாவங்களை கண்ணே தன் உடம்புல பரிசுத்த உடம்புல சுமந்தது மாத்திரம். அவருடைய தொடர்ந்து நடக்கிற ஊழியத்தை பத்தி இருக்கு, மினிஸ்ட்ரி அக்கிரமக்காரனுக்காக வேண்டி கொண்டது நிமித்தம். நமக்காக பூமியில அவர் வேண்டிக் கொண்டார், இப்ப பரலோகத்துல போய் வேண்டிக்கிட்டு இருக்காரு. இது புதிய ஏற்பாடு பல இடங்களில் ரொம்ப வலியுறுத்துது. ரோமர் 8:34 பாத்தீங்கன்னா, இயேசுவே மதித்தார், அவரும் உயிர்த்தோடு எழுந்திருக்கிறார், பிதாவின் வலது பாகத்தில் இருக்கிறவரும் அவரே, அவரே நமக்காக
பரிந்து பேசுகிறவருமா இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார். ஏழு 22. மேலும் நம் தமது படிக்கிறீங்களா, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டி வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய் ஆகிறார். அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். முற்றுமுடியாது நம்மளை ரட்சிக்க முடியும், பரலோகத்துல நம்மளை கொண்டு போய் நிறுத்த முடியும். ஏன் அவர் வெறும் மறித்து பலி கொடுத்து நமக்காக போனவர் மாத்திரம் அல்ல, நமக்காக தொடர்ந்து வேண்டுதல் செய்கிறவருமா இருக்கிறார். நம்முடைய விசுவாச அறிக்கை 8:6 பேரகிராஃப் நமக்கு சொல்லுது, அவர் பரிந்து பேசுறதுனால ஊழியத்தினால நம்ம பார்த்து அவர் செஞ்சதுதான் நினைக்கிறோம். பார்க்காம இன்னைக்கு எத்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு தெரியுமா? அந்த விசுவாச அறிக்கையில சொல்லுது, நமக்காக தொடர்ந்து ஓய்வில்லாம பரிந்து பேசுகிறாராம். அந்த பரிந்து பேசுவதன் மூலமா தன்னுடைய ஆவியோடு தன்னோடு நம்மளை இணைச்சிக்கிறாரா, அந்த ஆவியின் சாதனத்தின் மூலமா வசனத்தின் சாதனத்தின் மூலமா நம்மளை தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரா. நம்மளுக்கு நமக்கு கொடுத்த வாய் கொடுத்த ரட்சிப்பு எவ்வளவு மகிமையானதுன்னு தொடர்ந்து நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரா. நம்மளை அவரை ரொம்ப விசுவாசிக்கும்படி அவருக்கு கீழ்ப்படியும்படிக்கு நம்மளை உந்துகிட்டே இருக்கிறாரா. நம்முடைய இதயங்களை நம்ம இதயம் சும்மாவா அதை காத்து வசனத்தினாலையும் ஆவியினாலையும் காத்து வருகிறார்கள். நம்மளுக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை எல்லாம் தன்னுடைய பராமரிக்கும் ஞானத்திலையும் வல்லமையிலையும் அதிகாரத்தை கொண்டு தன் நம்மால் ஆராய முடியாத விதங்களில் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்து வருகிறார். இதெல்லாம் நம்மளால கண்ட காண்றதுல இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு வரார். யோசிச்சு பாருங்க, நமக்காக பரிந்து பேசுற பிரதான ஆச்சாரியர், பரிந்து பேசுற பிரதான ஆச்சாரியர் ரெண்டு வேலை. ஒண்ணு, வெளியில கூடாரத்துக்கு வெளியே பலி கொடுப்பாங்க பாவங்களுக்காக. பலி கொடுத்துட்டு அந்த பலியுடைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டு ஆலயத்துக்குள்ள போய் அங்க போய் நமக்காக பரிந்து பேசுறதுதான் பிரதான ஆச்சாரியர் வேலை. எப்பேற்பட்ட பிரதான ஆச்சாரியர் எதிரில் சொல்லப்படுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆச்சாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆச்சாரியர் நமக்கு இருக்கிறார். அப்படிப்பட்டவரா இருப்பதுனால் பல்சுல கைய வச்சிருக்கிறார். இவன் தான் இங்க வந்து உட்காந்துட்டு எனக்கு இருக்கிற கஷ்டம் இவருக்கு என்ன தெரியும், ஏ பலின்னு பேசிட்டு இருக்காரு. இப்போ கூட உன் பல்சுல ஒரு ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆனாலும் அவருக்கு தெரியாம இருக்கிறது இல்லை. எல்லாம் தெரியும், பலவீனம் தெரியும், என்ன கஷ்டப்பட்டு இருக்க தெரியும், உனக்கு என்ன பாதை இருக்குன்னு தெரியும், நீ எவ்வளவு வம்பு பிடிச்ச ஆடுன்னு தெரியும், எவ்வளவு சொன்னாலும் ஒழுங்கா வராத ஆடு எல்லாம் தெரியும். ஆனாலும் என்ன பண்றாரு, அப்படி ஒரு பிரதான ஆச்சாரியர் நமக்கு இருக்கிறதுனால நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுனால ஆதலால் நமக்கு நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிருப தேவையா? இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையை சந்திக்கிறதுக்கு ஏற்ற அந்த வாழ்க்கை சூழ்நிலை சந்திக்கிறதுக்கு கிருப தேவையா? வாங்க, அது கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்காக ரெடியா இருக்கிறேன். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. என்னங்க கஷ்டம், எனக்கு ரொம்ப கஷ்டம் இந்த வாரம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைங்க, எங்க ஓடுறீங்க அவர்கிட்ட வாங்க. அதுக்கு தேவையான கிருபையை செய்ய இருக்கிறதுனால தைரியமாய் கிருபா கருணை தந்தையில் சேர கடவோம். உண்மையான பிரதான ஆச்சாரியர் நமக்கு நம் அக்கிரமங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். வேண்டுதல் யாருக்கு செய்கிறாராம்? இந்த வசனத்தை பாருங்க, உங்களை அழகை பாருங்க, யாருக்கு செய்கிறாராம்? பரிசுத்தவான்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அக்கிரமக்காரர்களுக்காக, அக்கிரமக்காரங்க யாராவது பரிந்து பேசுவாங்களா? ஒரு லாயர் ஒரு கிரிமினலுக்காக இப்பெல்லாம் பேசுறாங்க காசு வாங்கிட்டு, ஆனா ஒருத்தர் கிரிமினல் ஆதாரம் எல்லாம் கிளியரா இருந்தா யாராவது இந்த கேஸ் எடுப்பாங்களா? எடுப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. ஏன் இவ்வளோ வாங்க நமக்கு சொல்லப்படுது, ஒரு வசனம் இப்படியா படிச்சிருக்கீங்க? நாம் பாவம் செய்யாமல் இருந்தால் நமக்கு பிதாவின் இடத்தில் ஒரு அட்வொகேட் இருக்கிறாருனா வருது, எப்படி வருது அந்த வசனம்? நாம் பாவம் செய்தால் நமக்கு ஒரு அட்வொகேட் இருக்கிறாரு. பாவம் செய்தால் பாவி, நீங்க பாவின்னு உணர்ந்து வரீங்களா, குறையனு உணர்ந்து வரீங்களா, அப்பதான் ஏசு உணர்ந்துருக்கிறார். நான் பாவமே இல்லைன்னா குற்றம் கூட வரமாட்டேன். குற்றவாளிய பாவம் உணர்ந்து வருகிறார். ஏன்? ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த சதாசரத்துல ஒரே மத்தியம், ஒரே நாயக. வேற யாருக்குமே பிரசுத்த நீதி உள்ள தேவன் கிட்ட துணிச்சல் இல்ல பாவிகளுக்கு சார்பாக போய் பேசுறதுக்கு. ஏன் ஆதாரம்லாம் கிரியாவா இருக்கு, நரகத்தை போட்டு நசுக்குமா அவங்க. அவன பத்தி சார்பாக யாரு இதை போய் பேசக்கூடியது அவர்கிட்ட? கடவுள் பரிசுத்த தேவன் விடுவாரா? என்ன எதுக்கு விடுவாரு? இவர் மட்டும்தான் போய் பேச முடியும் நமக்காக. ஏன்? இவருடைய பாவிகள் நிமித்தம், அக்கிரம காரணம் நிமித்தம் தான் செய்த பணியின் அடிப்படையில் இதாவே இவர்களை மன்னியும் அக்கிரம காரணம் தான். ஆனா அந்த அக்கிரமக்காரனுக்காக நான் செய்த பணியின் அடிப்படையில் நானே கேட்கிறேன், அவர் மன்னிங்க. ஒரே இன்டர்செப்டர், ஒரே மத்தியஸ்தர். அவர் மட்டும் அது மாத்திரம் அல்ல, பாவிகள் மேல அதவு கடந்த அன்பும் பரிதவிப்பும் அவருக்கு ஒன்றினால் உலகத்தில் யாருக்குமே கிடையாது. நம்முடைய சார்பாக, நம்முடைய இயற்கையில மாநிலனாக அங்க இருந்துகிட்டு நம்மள தன்னுடைய தகுதி ஆண்டவர்கள பிரசன்ட் பண்ணிட்டு, பிதா நம் கோ பாவங்களை பார்த்து நம்மளை தண்டிக்காத படிக்கு அவருடைய பார்வையை, தன்னுடைய நீதியை காமிச்சு, தான் சம்பாதித்த நீதியை ஒரு பரலோகத்துக்கு போய் அவர்களுக்காக நான் சம்பாதித்த நீதியை பாரு இதாவேன்னு சொல்லி நம் நீதி ஸ்தானத்தை நிக்க வைக்கிற தேவன் அங்க நமக்காக இருக்கார். நான் பாவம் செய்யும் போது தன்னுடைய ரத்தத்தை சிறைக்குள்ள கொண்டு போற அப்பதான் ஆச்சாரிய மாதிரி நம்ம பாவங்க தான் அவர் ரத்த அவருக்கு ரத்த சிந்தலை, நம் பாவங்க தான் அவர் கொண்டுச்சு. ஆனா அந்த பாவம் நமக்கு, அந்த ரத்தம் நமக்கு விரோதமா பேசுறது இல்லையா? அதனாலதான் ஆவேலின் ரத்தத்தை விட ஆவேல் ரத்தம் தன் சகோதரன் தன்னை கொன்னான்னு குழம்பிக்கிட்டே இருந்து இதாக்கிட்ட பழிவாங்க பழிவாங்க. ஆனா இவர் ரத்தம் என்ன செய்யலாம்? ஆவேலின் ரத்தம் போல இல்லாம இதாவே அவர்கள் மன்னியும். என்ன கொன்னதுதான் அந்த பாவங்கள். ஆனா நானே கேட்கிறேன், அவங்க மன்னியும், அவங்க மனசாட்சிக்கு சமாதானத்தை கொடுத்துதாவே, அவங்க பாவங்களை மன்னிவிட்டுதாவே, அவர்கள் ரட்சிப்பு சந்தோஷத்தை நீண்டுமே கொடுத்துதாவே. நீங்க உடன்படிக்கையில பிராமிஸ் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? நான் குற்ற நிவர்த்தி பலியா அவர்களுக்கு மதித்தேன்னா நீங்க அவங்களை மன்னிக்கிறீங்க, அவங்களை ரட்சிக்கிறீங்க, அவங்க படுத்துத்தாடி நீவ கொடுக்கறீங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திருப்பி திருப்பி புதுப்பிக்கிறீங்கன்னு சொல்லிங்க, அவங்கள மன்னி. இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள நடக்குது. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுக்குள்ள தொடர்ந்து இருக்கிறோம், ஆறுதல் பெற்று இருக்கிறோம், தொடர்ந்து புரட்சி வர்றோம்னா ஒரே காரணம் அவர் செய்கிற பணி, அவர் செய்கிற பணி. அந்த பரிந்து பேசுதலின் மூலமாகத்தான் தான் சிலுவையில வாங்கின எல்லா லட்சத்தின் ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில படிக்க செய்கிறவர். அவர் அந்த படிக்க செய்கிற சாதனங்களின் மூலமா செய்கிறார். அதுல கம்யூனியன் ஒரு சாதனம். ரட்சிப்புல நமக்கு வந்த ஆசீர்வாதங்கள் பல விதத்துல குற்றத்துல வந்திருக்கிறோம், பல விதத்துல தேவைகள்ல வந்திருக்கிறோம். அவர் இன்னைக்கு நமக்காக ஜபிப்போம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அவங்க கம்யூனியனுக்கு வரும்போது பிதாவே நான் வாங்கின ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் அவங்க உள்ளத்துல ஆத்துமான படிக்கத்தை கிருபை வாங்க வழக்கத்தை நமக்காக பதிந்து பேசு. அவருடைய ஜபம் பிதா கிட்ட வல்லமையா வேலை செய்யும். இதா கேட்காம இருந்ததில்லை பாருங்க. நமக்காக பதிந்து பேசுகிறோம், அவருடைய நன்மைகள்லாம் நம்ம வாழ்க்கையில பழிக்கணும்னு பேசுகிறோம். அதான் வேணும் பயங்கரமா அதை சொல்லு, ரொம்ப வலியுறுத்துது. ரோமர் 5:10 அவர் மரணத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டவர்கள் அவருடைய ஜீவ வரிந்து பேசுறதுதான் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் இல்லையா? அதிக நிச்சயம். நான் படைச்சதுதாங்க கண்ண காணாத நம்மால உணராத ஆவிக்குரிய உலகத்துல அவருடைய தொடர்ந்து ஆவியில் பரிந்து பேசுதலின் மூலியம் மாபெரும் அதுதாங்க படைச்சிருக்கிறோம். நீங்களா நானும் இன்னைக்கும் நம்ம விடாம காக்குறதாங்க. கர்த்தரை மேய்ப்பரா இருக்கிற நான் பாய்ச்சியரு அவர் இந்த புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர் என்று என்னை அமர வைக்கிறது. என் ஆத்துமா வந்தவரை போகும்போது மீண்டும் அவர் கொண்டு வந்து என்னை நீதியின் பாதை அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை நடத்துகிறது. என்ன ஒரு பாண்டவர்கள் அவர் நம்முடைய ஆத்துமாவை மரணத்துல ஊத்துனது மாத்திரங்க, அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்ட பாடு மாத்திரங்க, அநேகருடைய பாவங்களை தன்மே சுமந்தது மாத்திரம் இல்ல, நாம் பரலோகம் கொண்டு சேர்ந்த வரைக்கும் அக்கிரமக்காரர்களாகி நமக்கு தொடர்ந்து பறந்து என்ன ஒரு அண்ணன், என்ன ஒரு அண்ணன். இன்னைக்கு கம்யூனியன் வரும்போது நீங்க யாராவது குற்றத்தோடு வரீங்களா? ஆண்டவர் விரோதமா குற்றம் செஞ்சிருக்கிறத உணர்றீங்களா? உங்களுக்காக பறந்து பேசுகிறவர் ஒருத்தர் நமக்காக பரிந்து பேசுறேன். உங்களை பலவீனங்கள் அறிஞ்ச ஆண்டவரே நான் பேதுரு மாதிரி உங்களை காட்டி கொடுத்துட்டேன். பேதுரை பார்த்து என்ன சொன்னாரு? உனக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கோம், முத்துவாக்க ஒளிந்து போகாது இல்லைங்களா? அவர் உயிரோடு இந்த உலகத்துல பலவீனங்களோடு கலைப்போடு இருக்கும் போதே வயசெல்லாம் ஜெபம் பண்ணார். நம்ம நினைச்சிருக்கோம் அவருக்காக ஜெபம் பண்ணாரு நினைச்சிருக்கீங்களா? சீசர்களுக்காகவும் நம்மளுக்காகவும் தான் பண்ணாருங்க. அப்படி சரீரத்தில் இருக்கும் போதே நைட்டெல்லாம் முடிச்சு பண்றவரு இன்னைக்கு பரலோகத்துல போய் என்னங்க பண்ணுவாரு? என்னை மறவா ஐயோ இந்த மறந்துட்டாரே, என் கஷ்டம் அவருக்கு தெரியுதா, என்னுடைய உபத்திரம் அவருக்கு தெரியுதான்னு, என் இதய ரத்தத்தினால் உன்னை வாங்கினே, இருதயத்துல ஓடுற ரத்தத்தை கொட்டி உன்னை வாங்கினே, என் இருதயத்துல உன்னை மறப்பன. நமக்கு அது பரிந்து அவருடைய அன்பன் என்ன சொல்றது, அவருடைய இன்டர்செஷன் அஃபெக்சுவல் அது வேலை செய்யும். ஏன் சத்துகளுக்காகவே ஜெபம் பண்ணாரு, இதாவே தன் சிலுவையில் அலையிறவங்களுக்காகவே ஜெபம் பண்ண, இதாவே அவர்கள் செய்கிறது என்னதென்று செய்கிறது செய்யாம செய்யறாங்க. அதை கேட்டு இதா என்ன பண்ணார், யூதர்கள் ரெண்டு பத்து நாள்ல 3000 பேர் 10 லட்சத்துக்கிட்டே இருந்தார். ஏன் அந்த ஜெபத்தின் விலை, அவங்களுக்கு ஜெபம் பண்ணே பிதா கேட்காரு. அண்ணால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நமக்காக பண்ற அவர் பண்ற ஜெபத்தை கேட்க மாட்டாரா? அவருடைய பேர்ல இது எவ்வளவு நம்மளை என்கரேஜ் பண்ணணும். இன்னைக்கு இந்த மேற்பனுடைய அன்புல இருந்தீங்கன்னா தூரம் இருந்தா மேற்பங்கிட்ட வாங்க, அவருடைய கஷ்டத்தை பலவீனங்கள பந்த வீட்டுல தெரிஞ்ச வேண்டும், அவரை நம்புங்க, அவர்கிட்ட வாங்க. சரிங்களா, பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கணும். சமயம் இல்ல ஆர்வத்தோடு வரது, இது பரிசுத்தமாக்குதலுக்கு பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கு. இது ஒரு பயன்பாடு சொல்லி முடிக்கலாம். அவருடைய பிரதான ஆச்சாரிய பெரிய ஜப என்ன தெரியுமா, என்ன இதுல யோவான் 17 அவர் ஜபம் பண்ணாரு. என்ன ஜபம் பண்ணாரு, நிறைய வாயில ஜபம் பண்ணாரு. இல்ல ஒண்ணு, இதாவே இவர்களை பரிசுத்தமாக்கும். எதனால பரிசுத்தாக்கணும், உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கு. எது சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். அது அவருடைய பெரிய ஜபம், மிகப்பெரிய தேவை. இன்னைக்கும் நமக்காக ஜபம் பண்றது அவர் என்ன, இவர்களை பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும். எவ்வளவு அவசியம், எதனால பரிசுத்தமாகுது, வேத வசனத்தின் சத்தியத்துல நம்ம வளர்றதுனாலதான் பரிசுத்தமாக்க முடியும். இன்னைக்கு நம்ம இந்த வருஷம் வேதத்தை படிக்கணும்னு எல்லாரும் நம்ம இது பண்றோம், எல்லாரையும் ஊக்கப்படுத்துறோம், கட்டாயம் கூட படுத்துறோம். ஏன், அதுலதான் பரிசுத்தத்தை நம்ம வளர முடியுங்க. நம்மள கருவல் பரிசுத்தம் மாற்றணும்னா நம்மள ரொம்ப ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் தெரியுமா. பரிசுத்தம்னா நம்ம என்ன நினைச்சிருக்கோம், அப்படியே வந்து பயிர்வோம், ஆண்டு முறை இன்னைக்கு வந்துட்டு போனோம் ஜபம் பண்ண, அதான் பரிசுத்தம். அது பரிசுத்தம் இல்ல, இல்ல ஒண்ணு பேரு நாள்ல சொல்றாரு, இத பயங்கர முயற்சி போன கலைந்து போகும். உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடுங்கள், ஓடுறது ஈஸியா, ரொம்ப எக்ஸர்டன் டு காட்லினஸ், ரொம்ப உழைக்கணும், நீங்க ரொம்ப முயற்சி செய்யணும். நீதிமான் ஆட்சிகள் நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லை, விசுவாசிச்சா போதும். நம்ம அப்படியே அமைதியா உட்கார்ந்து அது பரமபுரத்தில் நடந்திருக்கோம், நம்ம கண்ண முடிந்து நீதிமான் சொல்லிட்டு போறோம். பரிசுத்த கிருபா அப்படி கிடையாது, பரிசுத்தமாக்குதல் அது நம்ம ரொம்ப ஓடணும், உழைக்கணும், செயல்படணும், முயற்சி எடுக்கணும். டிமாண்ட் எக்ஸர்ஷன் வாட்ஸன் சொல்றாரு, அது வேர்த்து கொட்டி உழைக்க வேண்டியதுதான் பரிசுத்தக்கு. அந்த மாதிரி தீவிரத்துக்கும் பலவந்தத்துக்கும் முயற்சிக்கு செய்யத்தான் பரிசுத்தம். நீங்க வளர்ந்துட்டு வரீங்களா, அப்படி எத்தனை தடை என் சொந்த பாவத்துக்கிட்ட நான் போட்டு போனாலும் சரி, அதுக்கு விரோதமா நான் போட்டு நிக்கவே வைக்க மாட்டேன். நீங்க அப்படி இருக்கிறீங்களா, நமக்கு என்ன பரிசுத்தம், பரலோகத்துக்கு எப்படி போனோம்னா அதே பிள்ளைங்க பார்க்ல ஆடுவாங்க தெரியுங்களா, ஃபிளைட் அதே பரலோகத்தில் ஆண்டு நம்ம கூட்டிட்டு வந்து கேக் வாக்கா இருக்கும் பரலோகம். அப்படி இல்லைங்க, உங்களை அவர் பரிசுத்தம் பண்ணாம விட மாட்டாங்க, அவங்க தெரிஞ்சுக்காங்க. பைபிள நான் படிக்கிறதுக்கு எனக்கு விரும்ப, ஐயோ இந்த வாரம் வேற வருஷம்லாம் படிக்கணும்ட்டு அது கேலண்டரு ரொம்ப கஷ்டம், தொடர்ந்து ஜெபிக்கணுமா ரொம்ப கஷ்டம், பாவத்துக்கு விரோதமா போராடணுமா ரொம்ப கஷ்டம், பலம் நம்ம ரிலாக்ஸா இருக்கணும்னு பார்க்கும். அந்த மாதிரி நீங்க இருந்துகிட்டு இருந்தா கம்யூனி, எனக்கு அப்படி இருந்துகிட்டு கம்யூனி எடுக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு உததான் உதவும், உததான் உதான். அந்த பகுதியில சொல்றாரு, உங்களுக்கு அநேக பலவீனா இருக்கிறீங்க, உதத்தான் வாங்கிட்டு போறீங்க கம்யூனி. ஏன், ஆண்டவர் பரிந்து பேசி நிச்சயத்துல அவளை பண்ணிய பண்ணிட்டு ரட்சிப்ப பண்ணிட்டு பரலோகத்துல பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் நாமமே அவருடைய உங்களுடைய நிச்சய எல்லையே அவர் நாமத்துல பணைய வச்சிருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களா, ரிலாக்ஸா இருக்கிறது, ரிலாக்ஸா சபைக்கு வருது, முடிஞ்சா பைபிள படிக்கிறது, இல்லன்னா போது விடுன்னு வாழ்க்கை சுண்ணமா பொழச்சமா வீட்டுக்கு போனோமா, இதேதான் வாழ்க்கை. எத்தனை காலம் இப்படி இருக்க போறீங்க நீங்க, அவர் விட மாட்டாரு. அதனாலதான் எப்படி பன்னெண்டுல என்ன பண்றாரு, சிக்ஷிக்கிறார். அந்த சிக்ஷை, இந்த சிக்ஷை, அந்த கஷ்டம் அனுப்புறாரு. அவன் அப்பைய பண்ண முடியும், பாஸ்டர் சொன்னா கேட்கணும், பாஸ்டர் எவ்வளவு உழைச்சி கத்தி சொல்றாரு, நான் எவ்வளவு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ற, மொரடு பிடிச்சுக்கிட்டே இருக்க, உதைதான் சொல்லி எக்ஸாஸ்ட் பண்றது இல்லை. அதனாலதான் மரண இருளின் பள்ளத்தாக்குல சில நேரங்கள் அனுப்புறாரு. கஷ்டத்து எப்படி சொல்றாரு, அவங்க சிரிச்சுக்கிறாரு, ஏசிச்சுக்கிறாரு. அது கோல் என்ன, அவருடைய பரிசுத்தத்தில் நீங்கள் பங்காளிகள் ஆகும்படிக்கு சிரிச்சிருக்கிறார். நீ திருந்தி உள்படுற வரைக்கும், பரிசுத்தத்துல உழைச்சி போற வரைக்கும் உங்க உதை உந்துகிட்டே இருக்கிறார். அவர் பரிசேகிட்டே இருக்கிறாரு, உந்துகிட்டே அநேக பேர் அந்த கஷ்டங்களை பார்த்து இந்த கஷ்டங்களை பார்த்து கண்டினியூஸா உதவுறதுங்க பார்த்து. ஏன் உங்க சோம்பேறித்தனத்தினால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதத்தை ஒழுங்கா படிக்கிறது, ஜபத்தை படிக்கிறது, பரிசுத்தத்துல வளரணுன்ற ஒரு உறுதி, ஒரு முயற்சிகள் இல்லை, அதுக்குதான் உதவ உந்துகிட்டே இருக்கு. நான் சொல்றேன், இதை தாண்டி பரிசுத்த வாழ்க்கையில போறதுக்கு முயற்சிகள் இருங்க. ஆண்டவருக்கு கீழ்படி இருந்த வாழ்க்கை முறையை மாத்துங்க. எவ்வளவோ சிக்கைகள் போயிடும் தெரியுமா, நம்ம பிள்ளைங்களே நம்ம அடிக்கிறது இல்லை, ஒழுங்கா சொல்ற பேச்சு கேட்டா இல்லைங்களா. அந்த மாதிரி ஆண்டவர் கீழ்படிதல்னால வருகிற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு சிக்கைகள் போயிடும். அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் உதையா வாங்குறீங்க, கம்யூனியன் எடுத்துட்டு எடுத்துட்டு போறது, உதவ வாங்கிட்டு போறது. அவர் ஆட, அவர் பரிசுத்தமா, அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில நடக்க விட நடக்காம விடமாட்டார். அவ்வளோ அடிக்கணுமோ அடிப்பார். ஆகவே ரோமர் 8:12-13 போட்டிருக்கிற மாதிரி மாம்சத்தின் படி பழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின் செய்களை ஆவியினால் கொல் அழித்தார். அழிக்கிறதுன்னா சும்மா அப்படி தூங்கிட்டு இருக்கிறதா, ரிலாக்ஸா இருக்கிறதா, டிசிப்ளின் லைஃப், எக்ஸர்டிங் லைஃப். பரிசுத்தத்துல மாம்சத்தை கொல்லணும், அது இடம் கொடுக்க கூடாது. இந்த டிவியும் என்டர்டைன்மெண்ட் என் நேரம் இருக்குது, அதுக்கு அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு நான் வேகத்தை படிக்கணும், பரிசுத்தத்துல வளரணும். நான் வளரணும் இன்னும் அந்த முயற்சிகள் எடுக்கல, உத மேல உதவாங்க. அது திருத்தி உள்ள திருத்தாம அவர் விட மாட்டார். ஆண்டவர் நம்ம உதவி செய்யட்டும். இன்னைக்கு கம்யூனியன் வரும்போது அவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த வசனங்களை நான் நினைத்து நம்ம